2022 ஆண்டு ஜூன் மாத தென்றலிதழில் அலமாரி. நான் இருக்க பயமேன், பரணிதரன். அவர் ஒரு மாசித்தர், பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டக்கூடியவர். நோய்களை குணமாக்கிய பெருமைகளும் அவருக்கு உண்டு. என் சகோதரர் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் வயிற்று வலியால் துடித்த போது உடனடி நிவாரணத்துக்காக அந்த சித்தரிடம் அவரை நான் அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. பூஜை செய்து அண்ணனுக்கு திருநீர் பிரசாதம் தந்தார் சித்தர். நான் அவரை நாடி வந்து விட்டதால் நிச்சயமாக தன்னை பற்றி கட்டுரைகள் எழுதுவேன் என்று எதிர்பார்த்தார் அவர். ஆனால் நான் அதில் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிந்ததும் அவர்பால் என்னை ஈர்ப்பதற்காக எனக்கு அழைப்புகள் விடுத்தார். மீண்டும் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு நாள் அங்கு சென்றேன். நடுநிசி நேரம். அரைக்கதவை தாழிட்டு விட்டு எனக்கு சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் அந்த சித்தர். வடித்த சாதத்தை உள்ளங்கையில் வைத்து தேய்த்தார். அது மீண்டும் அரிசியானது. வெந்த பருப்பை தேய்த்து துவரம் பருப்பாக்கினார். திருச்சானூர் மஞ்சள் வந்தது. பழனி விபூதி, மீனாட்சி குங்குமம், இப்படி எத்தனையோ. நான் அவற்றில் உற்சாகம் காட்டாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். இவ்வளவு செஞ்சு காட்டுற, ஆச்சரியப்படாமல் இருக்கீங்களே, மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்று சற்று கடுமையாகவே கேட்டார். நீங்கள் இவற்றை காட்டிலும் பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் செய்து காட்டும் சக்தி படைத்தவர் என்று எனக்கு தெரியும். அதனால் எனக்கு எதுவுமே ஆச்சரியமாக தோன்றவில்லை என்றேன். எழுத்தாளராச்சே, அதான் சாமர்த்தியமாக பேசுறீங்க என்றார். இப்போது அவர் பேச்சில் மட்டுமல்ல முகத்திலும் கோபம் தெரிந்தது. எனக்கு சற்று பயமாக இருந்தது. மணிப்பரிசில் இருந்த பெரியவா படத்தை பற்றி கொள்ளும் பொருட்டு கைகட்டி நின்றேன். நான் வழிக்கு வருவதாக நினைத்து கொண்ட அவர், உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன், மந்திரத்தை எழுதிக்கங்க என்று கூறி பேப்பரும் பேனாவும் எங்கிருந்தோ வரவழைத்தார். பிடிங்க என்று இரண்டையும் என்னிடம் தந்தார். வாங்கி கொண்டேன். எழுதிக்கங்க. வேண்டாங்க, எனக்கு உபதேசம் ஒன்று தேவையில்லை. என்னது, என் உபதேசம் கிடைக்காதான்னு அவனவன் காத்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் வாணான்றீங்களே என்று உரக்க சத்தம் போட்டார். எனக்கு அடி வயிற்றில் கிரி பிசைந்தெடுத்தது. மன்னிச்சிடுங்க என்று கூறியபடி பேப்பரையும் பேனாவையும் மேஜை மீது வைத்தேன். அவர் இருக்கையிலிருந்து எழுந்தார். எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. பெரியவாளையே தியானம் செய்ய தொடங்கினேன். அவர் காப்பாற்றினால்தான் உண்டு. சித்தர் என் அருகில் வந்தார். என் வலது தோள்பட்டையை தொட்டார். இந்த கையால தானே எழுதுறீங்க, இதை எழுத விடாம என்னால் செய்ய முடியும், பார்க்கறீங்களா என்று கூறி லேசாக அழுத்தினார். அடுத்த கணம் என் கை சற்று கீழே இறங்கி துளதுளவென்று ஆடியது. பெரும் திகில் என்னை பற்றி கொண்டது. கண்களில் நீர்முட்டி நின்றது. உடம்பே நடுங்கியது. என்ன செய்வது என்று புரியாமல் பதறிப்போனேன். அந்நிலையிலும் பெரியவா பெரியவா என்று நெஞ்சு நினைவுபடுத்தி கொண்டிருந்தது. என்னை பற்றி எழுதுறேன்னு இப்போவாவது சொல்லுங்க, கையை சரி பண்ணிடுறேன் என்றார் அந்த சித்தர். அந்நிலையிலும் நான் வாயை திறக்கவே இல்லை. அந்த சித்தர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் நின்றிருந்தாலும் என்னுள்ளே நிலவிய அச்ச உணர்வை என் முகபாவம் அவருக்கு காட்டி கொடுத்திருக்க வேண்டும். பாவம், ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. நான் கையை சரி பண்ணிடுறேன், என் சக்தி என்னன்னு இப்போவாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் என்று என் வலது தோள்பட்டையை தொட்டு கையை தடவி விட்டார். உடனேயே கரம் பழையபடி ஆகிவிட்டது. என்னால் உணர முடிந்தது. அடுத்தபடி ஏதாவது செய்துவிட போகிறாரே என்ற பயத்தில் நான் போகலாமா என்று சற்று தயக்கத்துடனேயே கேட்டேன். அவர் சிரித்தார். இப்போ போயிட்டு வாங்க, பயமெல்லாம் முழுக்க தெரிஞ்சப்புறம் இன்னொரு நாள் வாங்க, பேசுவோம் என்று கூறி கதவை திறந்து விட்டார். இன்றைக்கு தப்பித்தோம் என்று எண்ணியவாறு வீட்டுக்கு விரைந்தேன். வீட்டுக்கு சென்ற பிறகு நான் நடந்தவற்றையெல்லாம் உண்டு விடாமல் சாதாரணமாகத்தான் என் வீட்டாரிடம் சொன்னேன். சித்தர் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை கூறி நான் மடித்து வைத்திருந்த பொட்டலங்களை பிரித்து காட்டினேன். அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அறைக்குள் நான் அனுபவித்த வேதனையையும் என் வாட்டிய நடுக்கத்தையும் சற்று வேடிக்கையாகவே விமர்சித்தேன். ஆனால் படுத்து கொண்ட பிறகு நிம்மதியாக தூங்க முடியவில்லை. சித்தரின் முகபாவமும் பேச்சும் செய்கையும் சிந்தையை குழப்பி என்னை அரைக்கழித்து கொண்டிருந்தன. மனதின் அடித்தளத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு பீதி. புரண்டு புரண்டு படுத்தேன். அசதியில் ஒரு நொடி கண்ணயர்ந்தால் கனவு உலகத்தில் அந்த அறையின் சூழ்நிலை சுழன்றது. மறுகணம் அலறி புடைத்து கொண்டு ஒரு விழிப்பு. இந்த அரட்டல் புரட்டலிலே பொழுதும் விடிந்து விட்டது. ஏறத்தாழ ஒரு வாரம் என் அன்றாட அலுவல்களில் ஒரு இயந்திரத்தன்மை நிலவியதற்கு மாறிய என் மனநிலைதான் என்று என்னால் உணர முடிந்தது. படுத்தேன், எழுந்தேன், குளித்தேன், படித்தேன், பேசினேன், உணவருந்தினேன், அலுவலகம் சென்றேன், எழுதினேன், திருத்தினேன், மாலை நண்பர்களோடு ஹோட்டலுக்கு சென்றேன், சினிமா பார்த்தேன், சிரித்தேன், அரட்டை அடித்தேன். ஆனால் அன்று நடுநிசையில் அந்த அறைக்குள் நடந்தவை ஆழ் மனதில் குடியேறி என் செயல்களுக்கு செயற்கை முலாம் பூசி நெஞ்சை நெருடிக் கொண்டிருந்தன. என் எண்ணங்களின் பின்னணியில் இன்னது என்று அடையாளம் காண முடியாத அச்சமும் கலவரமும் எதிரொலித்து கொண்டிருக்க எதையுமே வெளியில் சொல்ல முடியாமல் நான் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். என் அக வாழ்க்கை புற வாழ்க்கையிலிருந்து அந்நியப்பட்டு போய் வேறொருவன் என்னை நிரந்தர நிழலாக தொடர்ந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு பிரமையில் சிக்கி அதனின்றும் மீள வழி தெரியாமல் சிதறுண்டு போனேன். நான் எத்தனைதான் மறக்க முயன்றாலும் அந்த நள்ளிரவின் அசாதாரண நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் என் நினைவுக்கு வந்து என்னை வாட்டி வதைத்தன. நான் சித்தரிடம் நடந்து கொண்டு பேசியதும் முறையற்றவையாக இருந்தால் அதன் விளைவுகள் பயங்கரமானதாக இருக்குமோ என்ற தவிப்பு ஒரு புறம், அவரிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்து நான் போகாமல் இருந்தால் விபரீதங்கள் ஏற்படுமோ என்ற மன கொந்தளிப்பு மறுபுறம். நாளுக்கு நாள் இதுவே ஒரு மனநோயாக பரவி பேய்பிடித்தவன் போல தத்தளித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் யாரிடமாவது சொன்னால்தான் அமைதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை அரிய நண்பன் தல்லப் கிருஷ்ணனின் இல்லம் சென்று அழமாட்டாத குறையாக என் மனநிலையை எடுத்து கூறினேன். பெரியவா இருக்கா, பார்த்துப்பா என்று எல்லாருக்கும் தைரியம் சொல்லும் நீயே இப்படி பயந்துருக்கியே என்று என்னை பார்த்து பரிதாபப்பட்ட நண்பன் எனக்கு தைரியம் சொன்னான். தைரியமாக இருக்கும்படி புத்தி அறிவுறுத்துகிறது, ஆனால் நெஞ்சு குமுறி துடிக்கிறது. நான் என்ன செய்ய? எனக்கு உடனே பெரியவாளை பார்த்து எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி ஆகணும். நீ என்னோட வரணும், நீ தான் காரை ஓட்டணும், உடனே புறப்படு, இப்பவே போயாகணும் என்று அவசரப்படுத்தினேன். அப்போது பெரியவா காஞ்சிபுரத்தில் இல்லை, தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதியில் யாத்திரை செய்து கொண்டிருப்பது அறிந்து புறப்பட்டு சென்றோம். இரண்டு மூன்று இடங்களில் காரை நிறுத்தி பெரியவா இருக்கும் இடத்தை விசாரித்து கொண்டே போனோம். இரவு 11 மணிக்கு மேல் இருக்கும் ஒரு சாலையில் வேகமாக போய் கொண்டிருந்த போது, கிருஷ்ணா அதோ சைக்கிள் கொண்டு வண்டி நிற்கிறது, பெரியவா இங்கேதான் தங்கியிருப்பா, காரை நிறுத்து என்றேன். கார் நின்றது. நாங்கள் இறங்கி சென்றோம். பாராக்காரர் சுப்பையா மற்றும் ஓரிருவர் மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சாலையை ஒட்டினார் போல ஒரு பாழடைந்த சிறு மண்டபம். வாசலில் கண்ணன் உட்கார்ந்திருந்தார். நான் எத்தனைதான் ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் பெரியவா அப்போது தங்கியிருந்த இடத்தை இப்போது என்னால் நினைவு கூற முடியவில்லை. உன் கண்ணாலும் தெளிவாக கூற இயலவில்லை. எங்களை கண்டதும், எங்களா ரெண்டு பேரும் இந்த அர்த்தராத்திரியில் வந்தே என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் கண்ணன். அதையெல்லாம் அப்புறம் சொல்றேன், பெரியவாளை நான் உடனே தரிசனம் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று கூறினேன். பெரியவா படுத்து நுட்டா, அதோ அந்த சாக்கு திரைக்கு பின்னாலே தான் படுத்துட்டுருக்கா, இத்தனை நேரம் தூங்கி போயிருப்பா, நீ ராத்திரி தங்கி விடிய காத்தால பார்த்துட்டு போ, இங்கே இடம் இல்லை, கார்லேயே படுத்துக்கோங்கோ என்று கண்ணன் கூறியது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக இருந்தது. நாங்கள் காரை நோக்கி புறப்பட்ட நேரத்தில், யாரது? கண்ணனா, சீதர் வந்திருக்கானா என்று திரைக்கு பின்னாலிருந்து பெரியவாளின் அவயக்குரல் கேட்டது. ஆமாம் என்றார் கண்ணன். வர சொல்லு. கண்ணன் என்னை உள்ளே அழைத்து சென்றார். சயனித்து கொண்டிருந்த ஆபத் பாந்தவன் எழுந்து உட்கார்ந்தார். கண்ணீர் பெருக வந்தனம் செய்து எழுந்தேன். உட்கார சொன்னார், உட்கார்ந்தேன். என்னப்பா, வாத்சரியமும் வாஞ்சையும் அன்பும் பரிவும் கலந்த அந்த அமுத கேள்வி வான் மழையாக பொழிந்து நெஞ்சை குளிர்வித்தது. நடந்தவற்றை ஒரு விவரமும் விடாமல் விவரித்தேன். வெட்கமின்றி என் பயத்தை விளக்கினேன். பெரும் சஞ்சலத்திலிருந்து என்னை மீட்கும்படி வேண்டினேன். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டவர், நீ ஏன் அவரை பார்க்க போனே என வினவினார். கேள்வி சுருக்கென்று தைத்தது. அண்ணா வயிற்று வலியால் துடித்ததே என்னால் தாங்க முடியல. டாக்டர் கொடுத்த மாத்திரைகள் வலியை குறைக்கலை. ஏதாவது அற்புதங்கள் செய்து உடனடியாக வலியை குறைக்க மாட்டாரா என்ற ஆசையில் அவரிடம் போனேன். ஆப்ரேஷனுக்கு பெரியவாரிடம் ஆசி வாங்கி கொண்ட பிறகு வேறொருவரிடம் சென்றது தப்புதான். அந்த பாவத்தை நான் ஒரு வாரமாக அனுபவிச்சுருக்கிறதா தோன்றது. அவர் ஏதாவது பண்ணிடுவாரோடு பயமாக இருக்குது. பெரியவா தான் என்னை காப்பாற்றணும், அதான் ஓடி வந்தேன் என்று நெஞ்சு படபடக்க நான் குழற கூறினேன். ஏன் பயப்படுறே? அவராலே உன்னை என்னடா பண்ண முடியும்? நன்றி கண்ணீர் ஊற்றென பெருகி வழிந்தது. நெஞ்சில் கனத்த சுமை சட்டென்று குறைந்தது. நீ இனிமே இது மாதிரி பண்ணுறவா யார்கிட்டையும் எதுக்கும் போகாதே. சரி போயிட்டு வா. 12 மேலே ஆயிடுத்து, ராத்திரி தங்கிட்டு கத்தால போகிறேன் என்றேன். ஒரு பயமும் இல்லை, நீ இப்போவே புறப்பட்டு போ என்று மீண்டும் உத்தரவு தந்தார் பெரியவா. எழுந்து மீண்டும் வந்தனம் செய்துவிட்டு புறப்பட்டேன். பூர்ண நிலவொளியில் பூர்ண மன அமைதியுடன் நானும் நண்பனும் பயணித்து கொண்டிருந்தோம். அவராலே உன்னை என்னடா பண்ண முடியும்? நள்ளிரவில் தோன்றிய பயத்தை நள்ளிரவிலேயே கிள்ளி எறிந்த கேள்வி இது. கேள்வியிலேயே விடையும் அடங்கியிருந்த பெரியவாளின் இந்த கேள்வி, நான் இருக்க பயமேன் என்று என் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் ஒலித்து எதிரொலித்தது. இதுவே எனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் தகர்க்க முடியாத அரணாகவும் அமைந்துவிட்டது. இந்த கவசமும் அரணும் அச்சமே அற்ற பெரும் நிம்மதியை தந்தன. அந்த மன நிம்மதியில் ஆனந்தம் பிறந்தது. மகிழ்ச்சியுடன் சிரித்து பேசிக்கொண்டே இரவோடு இரவாக சென்னையை அடைந்தோம். வீட்டுக்குள் நுழையும் போது இருள் அகன்று விடியத் தொடங்கிவிட்டது. பரணிதரன் எழுதிய அன்பே அருளே நூலில் இருந்து. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.